بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله، اما بعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ஒரு அருமையான ஒன்று கூடலிலே இந்த சுருக்கமான நேரத்தில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அதிலும் குறிப்பாக ஒரு அறிவுக்கான ஒரு ஒன்று கூடலாகவும் இது இருப்பதனால், பெற்றோர்களுடைய அந்த சந்திப்பும் இதில் இருப்பதனால் ஒரு சில முக்கியமான விஷயங்களை இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்டலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இதிலே பல விஷயங்கள் சுட்டிக்காட்டப்பட வேண்டி இருந்தாலும் கூட சில அத்தியாவசியமான விஷயங்களை நான் ஒன்றன் பின் ஒன்றாக ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அதில் முதலாவது அம்சம், இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆர்வம் என்னவென்று சொன்னால், குழந்தைகளை படிப்பிக்க வேண்டும் என்பதில் மார்க்கத்தோடு படிப்பிக்க வேண்டும், மார்க்க அறிவோடு அவர்களை வளர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்களை, குழந்தைகளை எந்த அளவுக்கு மார்க்க ஆர்வத்தோடு படிப்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவ்வளவுக்காவது நாங்களும் படிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஆர்வம் குறைவு. எப்படி நமது பிள்ளைகள், தமது குழந்தைகள் எந்த அளவுக்கு படிக்க வேண்டும் என்று அவர்கள் மார்க்க அறிவில் நினைக்கிறார்களோ அந்த அளவுக்கேனும் நாங்களும் மார்க்க அறிவை கொஞ்சம் என்ன செய்ய வேண்டும், தேடிக்கொள்ள வேண்டும், நாங்களும் அதில் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நிலை குறைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால், குழந்தைகள் நல்ல துஆக்கள் சொல்கின்றன, இந்த வசனத்தை உச்சரித்து ஓதுகிறது, நம்மளுக்கு அது தெரியவில்லை என்று சொல்வதில் பெருமைப்படுகின்ற ஒரு காலத்தில் என்ன செய்கிறோம், இருந்து கொண்டிருக்கு. எது பெருமை? நம்மளுக்கு தெரியாது என்பதில், குழந்தை சொல்கிறது என்பதில் சந்தோஷப்பட வேண்டும். ஆனால் அது நம்மளுக்கு தெரியாது அப்படி சொல்றதுலேயே ஒரு பெருமையும் ஒரு சந்தோஷமும் என்னது இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்க பாருங்க, ஒரு அழகான ஒரு சாப்பிடுகின்ற ஒரு துவாவை குழந்தை அழகாக சொல்கிறது, அதில் ஒரு ஒரு பெற்றோர் சந்தோஷப்படுவது இயல்பானது. ஆனால் அந்த இயல்பு சொல்கிற நேரத்தில் அதை சந்தோஷத்துல உச்சகட்டத்தை எப்படி காட்டுறாங்கன்னு சொன்னால், எங்களுக்கு சொல்ல தெரியவில்லை, பாருங்க பிள்ளையெல்லாம் அழகாக சொல்லுது அப்படின்னா என்ன, நம்மளுக்கு சொல்ல தெரியவில்லை என்பது அந்த குழந்தைக்கு பெருமையாக என்ன செய்கிறது அமைவதை நாங்கள் பார்க்கிறோம். இது அதாவது ஒரு சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம். எந்த அளவுக்கு நம்ம குழந்தைகளுக்கு துஆக்கள் மனநமிட வேண்டும் என்று நினைக்கிறோமோ, எந்த அளவுக்கு அந்த குழந்தை அழகான முறையில் சட்ட முறைப்படி குர்ஆனை ஓத வேண்டும் என்று நினைக்கிறோமோ, எந்த அளவுக்கு அந்த குழந்தை ஹதீஸ்களை மனநமிட்டு அதன் பொருள்களோடு சொல்ல தெரிய வேண்டும் என்று நினைக்கிறோமோ, அந்த குழந்தைகள் எப்பொழுதும் 5 நேரம் தொழுது, அதே போன்று உரிய நேரத்துக்கு உறங்கி உரிய நேரத்துக்கு எழும்பி கல்வி கற்கக்கூடிய அந்த சூழலை இந்த குழந்தையில் காண வேண்டும் என்று நினைக்கிறோமோ, அந்த அளவில் நாம் இருக்க வேண்டும் என்று நினைப்பது குறைவு. இப்படி குறைவதனால் என்ன பாதிப்பு என்பதை நம்ம கொஞ்சம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி குறைவதனால் என்ன பாதிப்பு என்று நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க என்று சொன்னால், எங்களது உள்ளத்தில் எங்கள் சிந்தனையில் இருக்கக்கூடிய அந்த அளவு இருக்கிறது, குழந்தை இப்படி வர வேண்டும், அவன் ஒரு பொறியியலாளராகவும் ஒரு மார்க்க அறிவுள்ளவனாகவும், ஒரு வைத்தியராகவும் ஒரு மார்க்க அறிவுள்ளவனாகவும், ஒரு என்ன ஒரு ஒரு அக்கவுண்டனாகவும் மார்க் அறிவுள்ளவனாகவும் இப்படி நம்ம எதிர்பார்க்கிறோமே. இந்த நமது ஆர்வம் குறைந்து குழந்தைகளுடைய ஆர்வம் அதிகமாக இருந்து இந்த எதிர்பார்ப்போடு நடந்தது வைங்கள், நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்ப்பதை குழந்தைகளுக்கு முழுமையாக கொண்டு போய் சேர்க்க முடியாது. இது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். எப்படி ஒரு அடிப்படையான விஷயம் அப்படின்னு சொன்னால், இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய முக்கியமான ஒரு அம்சமாக நீங்கள் எதை புரிந்து கொள்ளலாம் என்றால், குழந்தைகளுடைய அனைத்து செயல்பாடுகளும் தனக்கு முன்னால் உள்ளவரை பார்த்து தன்னை வளர்த்து கொள்வதுதான், அதான் குழந்தையுடைய அனைத்து செயல்பாடுகளும். நம்ம என்னதான் சொல்லிட்டாலும், நீங்க நிறைய சொல்லுவீங்க, நிறைய வீடுகளில் பார்க்கலாம், நான் உன்னை எத்தனை முறை இந்த டைம்ல தொலை சொல்லிக்கிறேன், எத்தனை முறை இந்த டைம்ல ஓத சொல்லிக்கிறேன், எத்தனை முறை உனக்கு இந்த டைம்ல மனநமிட சொல்லிக்கிறேன் அப்படியெல்லாம் சொல்லியிருப்போம். ஆனா அவன் மனநமிட்டிருக்க மாட்டான், தொழுதிருக்க மாட்டான், ஓதி இருக்க மாட்டான். என்ன காரணம்? இவர் செய்யறது இல்லை. எத்தனை முறை நீங்க சொன்னாலும் நீங்க அத்தனை முறை செய்யாது விட்டால் எந்த மாற்றமும் வரப்போவது கிடையாது. நீங்க வீட்டில் அவதானித்திருக்கலாம், நீங்க எந்த அளவுக்கு முசல்லாவை போட்டு அந்த இடத்துல தொழுதுட்டு இருக்கிறீங்களோ அதே மாதிரி அவனும் போடுவான். நீங்க எப்பெல்லாம் ரிமோட்டை எடுத்து பழக்கிறீங்களோ அப்பெல்லாம் ரிமோட் எடுத்துருப்பான். எப்பெல்லாம் நீங்க வந்து டேப்பையோ ஐபேடையோ கையில் எடுக்கிறீங்களோ அப்பெல்லாம் அதை வச்சுக்கிட்டு இருப்பான். நீங்க செய்வதை போன்று அவன் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுவதான் அவனுடைய இயல்பு. இதெல்லாம் விட்டு விட்டு நான் எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன், எத்தனை முறை செய்திருக்கிறேன் என்பதல்ல. இதுல இன்னொரு விஷயம், சிலர் வந்து பெருமையாக என்ன சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது எனது பிள்ளைக்கு கம்ப்யூட்டர் எடுத்தா போனை எடுத்தா அத்துப்படியா எல்லாமே தெரியும், எல்லாம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அழிச்சிடறான். இது ஒரு திறமையே இல்லை. முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும், இது ஒரு திறமை இல்ல. எந்த வீட்டில் வளர்றானோ அந்த வீட்டில் இருப்பது அந்த புள்ள பழகிரும், இவ்வளவுதான். அதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒண்ணுமே இல்லை. நீங்க எந்த வீட்டில், ஏதாவது எதற்குரிய வேண்ட வீட்டில் நீங்க இருக்கிறீங்க, அந்த குழந்தை இருக்குதோ அந்த வீட்டில் உள்ளது அந்த குழந்தை பழகிரும், அவ்வளவுதான். நீங்க பார்க்கலாம், எந்த வீட்டில் நூல்கள் அதிகமாகவே இருக்கிறவோ அந்த வீட்டில் பிள்ளை வந்து நூல்களை கிழிக்க மாட்டான். ஆனா புக்ஸே இல்லாத ஒருவர் அந்த வீட்டுக்கு போனா புக் கிழிக்கிற வேலை தான் முதலாக செய்வீங்க, அப்பதான் ஃபர்ஸ்டா காண்றாமே, சரியா? பழகினால் அது ஒரு ஆச்சரியம், பிள்ளை எந்த புக்கையும் கிழிப்பதில்லை என்பது ஒரு பெருமை அல்ல. ஏன், அந்த வீட்டில் அவன் பழகிக்கிறான், அவ இதெல்லாம் அது வச்சுக்கலனும் என்ற அந்த அறிவோடு அவன் என்ன செய்திருக்கிறான், வளர்ந்திருக்கிறான். எனவே திறமை என்பது அதல்ல, நீங்க அதை பழக்கி கொடுக்கறீங்கன்னு அர்த்தம். அப்ப முதல் விஷயம், என்றைக்கு நம்ம குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய அதே ஆர்வம் நம்மளுக்கும் கொடுக்க வேண்டும் நம்ம நினைக்கிறோமோ, அப்பொழுதுதான் குழந்தையில சிறந்த ஒரு மாற்றத்தை என்ன செய்யலாம், உருவாக்கலாம். ஒரு மிகப்பெரிய அறிஞர்கள் ஒருவர் தன் ஆசிரியர்கிட்ட கொண்டு போய் குழந்தை ஒப்படைக்கிறார். ஒப்படைச்சிட்டு சொல்றாரு, இந்த குழந்தைக்கு கற்பிப்பது மார்க்கம் சொல்லிக் கொடுப்பதில் பிரதானமாக எது இருக்கட்டும் தெரியுமா? குழந்தைக்கு மார்க்கம் சொல்லிக் கொடுக்கறதுல கற்பிப்பதில் பிரதானமாக எது இருக்க வேண்டும் என்றால், உன்னை நீ திருத்துவது அமைய வேண்டும். எது அமைய வேண்டும்? உங்களை நீ திருத்திக் கொள்வது, நீங்களே திருத்திக் கொள்வது அமைய வேண்டும். ஏன் தெரியுமா? அவனது பார்வையில் நல்லது என்பது நீ செய்வதுதான், கெட்டது என்பது நீ விடுவதுதான். இது அவனோட பார்வையில் அவனுக்கு எந்த அளவுகோலும் இல்லை, அது ஃப்ரீயா இருக்குது. நல்லது கெட்டது என்பதெல்லாம் நீ செய்வது நல்லது, நீ விடுவது கெட்டது. இதனாலதான் வீட்டில் வந்து பிள்ளைக்கு மட்டும் தெரிகின்ற அமைப்புல சில விஷயங்களை செய்து கொண்டிருப்போம், வெளியே தெரியக்கூடாதுண்டு. பிள்ளை வந்து சபையில வச்சு என்ன செய்யும், அதை பேசிடும், உடனே அவனை கண்டிக்கிறோம், உனக்கு எங்க எது பேசணும்னு தெரியாது. அவன் அது நல்லதை நினைச்சிட்டான். எது உங்களுக்கு என்ன எது பேசுறன்னு தெரியாது, நீங்க கண்டிக்கிறீங்க பாருங்க. அதல்ல, நீங்க செஞ்சாது நல்லதுன்னு அவன் நினைக்கிறான், அதை பகிரங்கமா சொல்றான். நீங்க விட்டாத கெட்டது என்று நினைக்கிறான், அதை சொல்லல, அவ்வளவுதான். ஆனா நீங்க அந்த டைம்ல சொன்னோட அந்த பிள்ளையோட சிந்தனையில ஒரு பாதிப்பு என்ன செய்யுது, அதாவது என் தந்தை செய்யற எல்லாமே நல்லது அல்ல அப்படின்றத முதலா என்ன செய்யறீங்க, ஏற்படுத்தக்கூடிய அந்த வழிகோள்வதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களை, நீங்கள் பார்க்கலாம், நாங்கள் பெரும்பெரும் நபித்தோழர்களோட வரலாற்றை எல்லாம் படிக்கிறோம். படிக்கிற அந்த நபித்தோழர்களுடைய வரலாற்றில் அவர்கள் குழந்தை வளர்ப்பதற்கான பெரிய ஒரு பகுதியை ஒதுக்கினதாக எந்த சரித்திரமும் இல்லை. அப்படி செய்தார்கள், இப்படி செய்தார்கள், சின்ன வயதிலே கவனத்தோடு இருந்தார்கள், அதுக்கு பல்லாயிரக்கணக்காக செலவழித்தார்கள், பின்னாலேயே ஓடினார்கள், வேலை வெட்டி விட்டுட்டு அதை தான் பார்த்துக்கிட்டிருந்தார்கள் என்ற எந்த செய்தியும் இல்லையே, அவங்க நல்லா இருந்தாங்க. ஏன் தெரியுமா காரணம், அவர்கள் நன்றாக இருந்தார்கள், நல்ல மக்களாக இருந்தாங்க, அஞ்சு நேரம் தொழுதார்கள், போனார்கள், வந்தார்கள், அவங்களோட எண்ணங்கள்ல நல்லா இருந்தது, நேர்மை இருந்தது, குழந்தை அப்படி வளருது. இப்போ ஏன் பாப்பா மிச்சம் ட்ரை பண்றாருன்னு சொன்னா, என்னைய போல என் புள்ள வந்துடக்கூடாதுதான். இப்ப நிறைய பேருடைய என்ன பேச்சுன்னு சொன்னால், என்னைய போல என் பிள்ளை வந்து விடக்கூடாது, அதுக்காக வேண்டி தான் நான் என்ன செய்யறேன், ட்ரை பண்றேன். எவ்வளவு நல்ல மக்களாக இருந்தாலும் என்னைய போல என் குழந்தை ஆக்குன்னு துவா கேட்பது கிடையாது. என்ன காரணம்னு, அவரை போல ஆக்கக்கூடாதுன்ற இடத்துல அவர் என்ன செய்யறாரு, இருக்கிறாரு. அப்ப இப்படி இருந்ததுன்னு சொன்னா, நீங்க எவ்வளவு கவனம் கொடுத்தாலும், இது உண்மையான ஒரு விஷயம், நம்ம எவ்வளவு கவனம் கொடுத்தாலும், எவ்வளவு தர்பியாது இது என்ன செய்து விட்டால் அந்த குழந்தைக்கு, நம்ம நாங்களாக மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் குழந்தையில அந்த அசர் விளங்கவே விளங்காது, குழந்தையில அந்த அசர் விளங்காது. விளங்காததுக்கான காரணம் இதுதான், ஏன்னா நீங்க வந்து அதனுடைய பெருமதி அந்த குழந்தைக்கு உணர்த்தல. பெருமதியை அந்த மகரிபாயினா குர்ஆன் எடுக்கணும், ஒரு வசனம் சொல்றோம், நீ மகரிபாயினா அவன கண்முன்னால வாழ்க்கையிலே குர்ஆன் எடுத்ததே இல்லை. அப்ப நான் எப்படி கேட்கிறேன், அந்த குழந்தைக்கு உன் தந்தையும் உங்களோட தந்தையும் தாயும் சொல்லி தந்திப்பாங்களே மகரிபாயின குர்ஆன் எடுக்கணும், அவங்கள எடுத்திருப்பாங்களே, அந்த பதிவை நீங்க அவனுக்கு கூட்டி வேலை இல்லையே, அவங்க எடுத்தாங்க சொன்னாங்க, நீ எடுக்காம சொல்ற, அவனுக்கு எப்படி தெரியும் மகரிபாயின குர்ஆன் எடுக்கணும்? நான் இப்பதான் உலகத்துக்கு புதுசாவே வந்திக்கிறான், அவனுக்கு மகரிபாயின குர்ஆன் எடுக்கணும் தெரியாது. நம்ம எடுத்தவன்டா தான் என்ன செய்யணும், அந்த குழந்தைக்கு மகரிபாயின குர்ஆன் எடுத்து ஓதணும் போலக்குது அப்படின்னு தெரிய வரும். காலையில குர்ஆன் ஓதணும்ன்றது நம்ம செய்யறத வச்சு தான் குழந்தைக்கு என்ன செய்ய வேண்டி வரும், தெரிய வேண்டி வரும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, முதல் அம்சம், நம்ம குழந்தையில எடுக்க வேண்டிய கவனம் இருக்குதே, எங்கெல்ல ஏன் எடுக்கணும்னு சொல்றோம் தெரியுமா, இந்த காரணத்தை நினைக்கவான, நாங்களும் திருந்தணும், நாமளும் சொர்க்கம் போகணும், அது அடிப்படையான லட்சியம். குழந்தையை திருத்துவதற்காக முதலாக நம்ம மாறணும், இதுதான் முதல் அம்சம். இதுதான் உங்களோட குழந்தையில வந்து ஒரு 70-80% செல்வாக்கு செலுத்தும். இதுல என்ன ஆச்சரியம் என்று சொன்னால், இப்ப இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் திருமிதி, நசா, இப்னு மாஜான், பெரும்பெரும் அறிஞர்களை எல்லாம் நம்ம பேசுறோம். இந்த அறிஞர்கள் அரபுகள் அல்ல, இவங்களெல்லாம் அரபிகள் அல்ல. அப்ப எப்படி அரபு படிச்சாங்க என்றது வரலாற்றுல சொல்லப்படவும் இல்லை, இவர்கள் எப்படி அரபு படிச்சாங்க சொல்லப்படவும் இல்லை. காரணம், அந்த இடங்களை பிடித்த நபித்தோழர்கள் பெரும்பெரும் இஸ்லாமிய அறிஞர்கள் எல்லாம் நல்ல பண்பாடுடையவர்களாகவும், நல்ல தர்பியாவுடையவர்களாகவும், நல்ல அறிவுடையவர்களாக இருந்ததுனால இயல்பிலே அவங்களுக்கு என்ன செஞ்சிட்டது, வளர்ந்து விட்டது.
எப்படி வளருது? அவர்கள் இயல்பிலே அதை நடைமுறைப்படுத்தினால வீட்டில் உள்ள அந்த சப்ஜெக்ட் என்ன செஞ்சு தானா வளர்ந்துட்டு. திருத்தலிலேயே மிக முக்கியமான ஒரு பகுதி சொல்றவன் திருந்திக்கிறது, சொல்றவன் அந்த பகுதியை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி கொண்டிருப்பது மிகப்பெரிய மாற்றங்களை என்ன செய்யும், ஏற்படுத்தும். இதை மட்டும் ஒரு குழந்தை மட்டும் அந்த வீட்டில், நீங்க இன்னொன்று புரிஞ்சுக்கங்க, குழந்தை எங்களை விட்டு பிரிந்து போகின்ற ஒரு காலம் இருக்குது. நம்ம விரும்பியோ விரும்பாமலோ இப்ப எது சொன்னாலும் அவன் கேட்பான், ஆனா ஒரு கட்டம் இருக்குது அவன் எங்களை விட்டு போகின்ற காலம். அந்த டைம்ல நம்ம என்ன சொல்லிட்டோம்னா, முந்தி நல்லா இருந்தான் இப்ப சொன்னா கேட்கிறான் இல்லையா என்று, அதாவது ரிஃப்ளெக்ட் ஆகிற டைம் அது. அது என்ன, நீங்க போட்டதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகிற டைம். அந்த டைம்ல சொல்லிக்கொண்டிருக்கும் நம்ம சொன்னதான் என்ன செய்யறாங்க இல்ல கேட்கிறான் இல்லையா என்று, அப்படித்தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன நினைக்கணும் என்றால், நாங்கள் வந்து இந்த எங்களோட ஒரு 15 வருடம் இருக்கிறாங்களா, எங்களோட ஒரு 14 அதாவது எங்களோட ஒரு 16 வருடம் இப்படி எங்களோட இருக்கிறாங்களா, இந்த காலப்பகுதியில் நம்ம வந்து ஹாஸ்டலில் வச்சுட்டிருக்கிற மாதிரி அந்த குழந்தைய. இதெல்லாம் வெறும் கற்பனையில் பேசுவ விஷயங்கள் கிடையாது, ரசனைக்காக பேசுவ விஷயம். இதுதான் உண்மையான தர்பியா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் தொடக்கம், இஸ்லாமிய அறிஞர்களோட தொடக்கம், தர்பியாவுக்கு பின்னால் உள்ள அந்த ரகசியத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுதான். அதாவது எங்கள்கிட்ட அந்த குழந்தை படிக்குதுன்னு வீங்க 15 வருடம் இருக்க போகுது, அல்லது எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு 16 வருடம் இருக்க போகுதுன்னு வீங்க, இந்த 16 வருடமும் ஒரு ஹாஸ்டல்ல அவன் தங்கி இருக்கிற மாதிரி, அதுதான் அது உண்மை. அவன் வந்து பார்க்கறான் எப்படி இருக்கிறான்னு, அப்படி பார்த்து பார்த்து படிக்கிறான். அதுக்கப்புறம் அவனை வெளியாக்குறீங்க நீங்க. வெளியாக்குற நேரத்தில் இந்த ஹாஸ்டல்ல என்ன படிச்சானோ, என்ன செஞ்சானோ, எதை பார்த்தானோ அதுதான் வெளியாகும். அதான் என்ன செய்யும், வெளியாகும். ஆசிரியர்மார்கள் சொல்ற மாதிரி அவங்களும் அதே மாதிரி நடந்தா தானே குழந்தை வளரும் என்று சொல்ற உள்ள பெற்றோர்கள் தாங்க அப்படி நடக்கணும் என்ன செய்வதில்லை, ட்ரை பண்ணுவது கிடையாது. எனவே நீங்க பிரதானமாக இதை சிந்தித்து பாருங்கள், நம்ம வீடுகளில் எங்களது செயல்பாடுகள் எப்படி இருக்குதோ அது அந்த குழந்தை படிக்கிறது, அந்த குழந்தை அதன் மூலம் உருவாகிறது. இன்னொரு 5-10 வருடங்கள் அந்த குழந்தை வெளியாக போகிறது. 15 வயசாக நினைக்க ஓல வல்லடி படிக்குதா, நீங்க என்ன நினைச்சிக்கங்க, இப்ப அந்த குழந்தை இறுதி வருடத்தில் இருக்கிறது, ஹாஸ்டல்ல கடைசி வருஷத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். அது முடிச்சுட்டா இறுதி வருஷத்தில் வெளியாகுதுன்னு அர்த்தம், அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. அதுக்கு பின்னால நீங்க போடக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் இந்த சிறிய வயதுல திருத்துற மாதிரி அதுக்கு பின்னால என்ன செய்ய முடியாது, திருத்த முடியாது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத ஒரு அழகான ஒரு இடத்துல சொல்லி காட்டுறாங்க. இப்படி ஒரு தாய் ஒரு பிள்ளையை கூப்பிடுறாங்க, அந்த கூப்பிடுறதுக்காக உன்னை மறைச்சிக்கண்டு தரப்போதுற மாதிரி கூப்பிடுறாங்க. அந்த குழந்தை என்ன செய்யுது, அதாவது வேகமா அதாவது ஓடி வருது. அப்புறம் ரசூல் அங்கே சொல்கிறாங்க, நீங்கள் வந்தால் குடிப்பீங்களான்னு கேட்டாங்க. இல்லை நான் சும்மா சொன்னேன் கூப்பிட்றதுக்குன்னா, இது ஒரு பொய் என்ன அவங்க சொல்கிறாங்க, இது ஒரு பொய் என்று சொன்னாங்க. ஹசன் ரதி அல்லாஹு அன்ஹு சாப்பிட்டு கன்றிக்குள்ள என்ன செஞ்சாங்க, அந்த ஈத்தம்பழத்தை எடுத்து ரசூலாங்க கீழே போட்டு, அந்த பிள்ளைக்கு ஹராம் ஹலால் என்பது அல்ல, சின்ன பிள்ளது, எடுத்து போட்டுட்டு சொன்னாங்க, என்ன இது மின் அவுசாஹின்னாஸ், இது மக்களுடைய அசுத்தங்கள் உள்ளது, நாங்கள் சாப்பிடக்கூடாது. அந்த குழந்தைக்கு அது விளங்குதோ இல்லையோ, சாப்பிடக்கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிராக்டிக்கலாக உணர்த்தினார்கள். ஒரு தர்பியான ஒத்தம் வளரும் என்பதற்கு ஒரு சின்ன ஒரு நல்ல ஒரு அழகான உதாரணத்தை பாருங்க. அம்ரி என்ற ஒரு நபித்தோழர், அம்ரி என்ற ஒரு நபித்தோழர், அவரை பற்றி சஹீஹ் முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு அழகான ஒரு செய்தி. அதாவது இவர் வந்து மக்கா மதீனா இருக்குதே, இந்த மக்கா டு மதீனாவுக்கு போகிற வழி இருக்குதே, இந்த வழியில் உள்ள ஒரு குக்கிராமத்தில் தூரமான ஒரு கிராமத்தில் இருந்தவர் தான் அந்த அம்ரி என்ற நபித்தோழர். ஆனால் ஒரு கடைசி காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தார். இஸ்லாத்துக்கு வர நேரம் அவர் குர்ஆனுடைய பெரும்பகுதி மனனம் இட்டிருந்தார். இஸ்லாத்துக்கு வந்தவரை மனனம் இடல, இஸ்லாத்துக்கு வருகின்ற நேரம் குர்ஆனுடைய பெரும்பகுதி அவர் மனனம் இட்டிருந்தார். அது எப்படி இஸ்லாத்துக்கு வர நேரம் குர்ஆனுடைய பெரும்பகுதியை மனனம் இட்டிருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், அதான் அந்த தர்பியாவுடைய ஒரு பின்னணி. அதாவது அவரது தந்தை அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார், அந்த கோத்திரத்துடைய தலைவர்கள் ஒருவர் அவர் இருந்தார், ஒரு விஷயம் சொல்லுவார், நல்ல குணம் இருக்க போய் அந்த இடத்துல அது வளருது. என்ன சொல்லுவார்னா, முஹம்மது வந்து உண்மையிலே நேர்மையானவராக இருந்தால் அவர் இந்த காபத்துல்லாவை வெற்றி கொள்வார். உண்மையான நேர்மை என்றால், அல்லாஹு தஆலா யானை படையினரை அழிச்சா, காபத்துல்லாவுக்கு வந்த யானை படையினரை அழிச்சா, ஒருவர் காபத்துல்லாவுக்குள்ள போய் அதை பிடிக்கிறாருன்னா அல்லாஹ் அழிக்கலைன்னா அவர் அல்லாஹுக்கு விருப்பமானவர் தான், அவர் அல்லாஹுக்கு விருப்பமானவர் தான். சிலைகள் இருக்கிற நேரத்திலேயே அல்லாஹு தஆலா அழிக்கிறான், சிலைகள் இருக்க காபத்துல்லாவுக்கு எதிர்த்து வந்தவங்க அழிக்கிறான். இவர் சிலைகளை உடைக்கணும் என்றார் யாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் கௌபத்துல்லாவுக்குள்ள போன நேரத்தில் அல்லாவுடைய தண்டனை வரலன்னு அர்த்தம் என்ன, இவர் அல்லாவுக்கு மிகவும் விருப்பமானவர், அப்ப நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம் அப்படின்றார். இது எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க நிறைய பேர், எனது தந்தையும் அப்படி எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களில் ஒருவராக இருந்தார். அப்படின்னு தந்தை ஒரு வன்முறை செய்கின்றவராக அந்த இடத்துல என்ன செய்யல இருக்கல, ஒரு நல்ல இதுள்ளவராக இருந்தார். இதனால அந்த பக்கத்தால போகிற நேரத்தில், பிரயாண கூட்டம் போகிற நேரத்தில் எல்லாம் நம்ம நிறுத்தி என்ன இப்ப சொன்னாரு, புதுசா என்ன சொன்னாரு, இப்ப என்ன சொல்றாரு என்று நான் வளமையா கேட்பேன். அப்படி இவருக்கு சிறிய வயது, இவர் வந்து இஸ்லாத்துக்கு வர நேரத்திலே 9-10 வயது தான் அப்படின்னு பாத்துக்கோங்க. அப்ப யார் இதுல கூடுதலா கவனம் செலுத்திப்பாரு கேட்கிற விஷயத்துல, தந்தை. இப்படியே இருந்த பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி அடைந்து விட்டார் என்ற உடனே இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் கோத்திரத்தினராக அழைத்து போய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னால தன்னோட குடும்ப தன்னோட ஊர்ல தொழுவிக்கணும், யாராவது தொழுவிக்க வைக்கணும். அப்படி என்கிற நேரத்தில் என்னை தவிர குர்ஆனை மனநமிட்டு வேறு எவரையும் காணவில்லை. என்னை தவிர குர்ஆனை மனநமிட்டிருந்த வேறு எவரையும் காணவில்லை. நான் ஒரு 9 வயது 8 வயது அப்படிப்பட்ட ஒரு சிறுவராக நான் இருந்தேன். என்னை தொழுவிப்பதற்காக என்னை முற்படுத்தினார்கள். நான் அவர்களுக்கு தொழுவித்தேன். ஆடைகள் கூட நான் ஒழுங்காக என்ன செஞ்சுக்கல மாட்டேன், உடுத்துக்கல்ற அளவுக்கு எனக்கு இல்லை. அப்ப நான் சுஜூத் இருக்கிற நேரத்தில் என் முதுகு பகுதியிலிருந்து ட்ரெஸ் என்ன செஞ்சிடும், கீழே பணிந்துடும். அப்ப பெண்கள் சொன்னாங்க, இவர் அதாவது சிறுவர் தொழுவிக்கிறாரே இவருடைய இவருக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருங்க, கத்து அவுரத்த இமாமிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னார்கள். சொன்ன பின்னால் அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு தொழுவிப்பதற்காக ஒரு ட்ரெஸ் என்ன செய்தார்கள், வாங்கி தந்தார்கள். நான் இஸ்லாத்துக்கு வந்த பின்னால் அதே போன்ற ஒரு சந்தோஷம் அடைந்ததே கிடையாது. என் வாழ்க்கையில அதுபோல ஒரு சந்தோஷத்தை அடைந்ததே கிடையாது என்று சொல்லி அந்த அம்ரு என்ற நபித்தோழர் என்ன செய்கிறார், சொல்லுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, அங்க தந்தை காஃபிர், மகனும் காஃபிர், எப்படி ஹெஃபுல் வந்து சேர்ந்துச்சு? அன்புள்ள சகோதரி தான் சொல்றேன், அதாவது எந்த நல்ல குணமும் எந்த நல்ல இயல்பும் எந்த நல்ல வாழ்க்கையும் ஒரு குடும்பத்தில் பிரதிபலிக்குதோ அந்த குழந்தைக்கு எது நல்லதோ அதை இறைவன் குணம் சேர்த்துருவோம். மனநம் மட்டுமல்ல, மனநம் விட்டாதான் நல்லம்னு அர்த்தம் இல்லை. ஒரு குழந்தைக்கு மனநம் இடையெல்லாம் இருக்கும், ஆனால் வேறு நல்ல வாழ்க்கைகள் வந்து என்ன செஞ்சிடும், அந்த குழந்தைக்கு வந்து சேர்ந்துடும். எது மிக முக்கியம், பெற்றோர்கள் பெற்றோர்கள் நல நன்றாக இருந்தும் குழந்தை கெட்டுப்போகின்ற இடங்கள் இருக்குது. அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாட்டத்திலே உள்ள விஷயம். ஆனால் நிபந்தனை என்ன, அதாவது அந்த வீட்டில் உள்ள பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பது ஒரு பிரதானமான அம்சம். நம்ம வந்து அதாவது குழந்தையை இப்படி வளர்த்தார் முரடனாகுவார், இப்படி வளர்த்தார் நல்லவராக வருவார் என்ற உளவியெல்லாம் ஒரு பக்கத்தில் கொஞ்சத்துக்கு வைங்க, வச்சுட்டு நம்ம நல்லா இருந்தால் குழந்தை நல்லா வரும் என்பது உலக அடிப்படை, அவ்வளவுதான். நம்ம எங்களது குணங்கள் எங்களது தர்ம, ஒரு தந்தை தர்மவானாகவே இருந்தால் அதுல மூத்த குழந்தை இரண்டாவது குழந்தை மூணாவது குழந்தையில பாருங்க நல்ல தர்மசாலியாக என்ன செய்யும் உருவாகிறத நீங்க பார்க்கலாம். தந்தை தர்மவாளியா, தந்தை கஞ்சனாக இருந்தா இவனும் கஞ்சனாவே வந்திருக்கிறது நீங்க பார்க்கலாம். அப்ப எனவே அவருடைய பிரதிபலிப்பு தான் இவர், இவருடைய முயற்சி தான் அந்த குழந்தை. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப வீட்டில இயன்ற அளவுக்கு நம்ம குழந்தை எப்ப ஓத வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்ப நம்ம ஓதுறவராயிருக்கோம், குழந்தை எப்ப தொழ வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்ப நம்ம தொழுறவராக இருக்கிறோம், குழந்தை என்ன பேச வேண்டும் என்று நினைக்கிறோமோ அது நம்ம பேச. பெரும்பாலும் பாடசாலைக்கு போவதற்கு முன்னால ஸ்கூல் போவதற்கு முன்னால குழந்தைகள் ஏதாவது மோசமான வார்த்தை பேசினால் பயிற்சி வீட்டில இருந்துதான். எங்கிருந்து வந்த பயிற்சி அது, வீட்டில இருந்த குழந்தை மோசமான ஒரு வார்த்தை பேசுது ஸ்கூல் போவதற்கு முன்னாலேன்னு வைங்க, யார் கொடுத்த பயிற்சி? இந்த உமா பாப்பாவுடைய சண்டையில் அந்த புள்ள படிச்ச பாடம் அது, அந்த அல்லது என்ன சகோதரர்களோட சண்டை பிடிக்கிறத படிச்ச பாடம் அது, அல்லது தாய் தந்தையோட சண்டை பிடிக்கிறத படிச்ச பாடம் அது. பாடசாலை போன பின்னர் என்று சொன்னாட அர்த்தம் என்ன, ஏதோ மற்ற பிள்ளைகளோடு சேர்ந்து நாலு விஷயம் படிச்சிக்கலாம், நாலு விஷயம் சொற்கள் கேட்டிருக்கலாம், அதனால மோசமான விஷயங்கள் பேசலாம்னு சொல்லலாம். போக முன்னாலே பயிற்றுவிக்கிறான்னா தொட்டில் இங்கே தான், இங்கே இருந்து பயிற்றுவிச்சுக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி ஒரு குழந்தை என்ன விஷயமாக இருந்தாலும் இந்த வீட்டில் நீங்கள் ஆள் மனதில் அந்த அந்த அடிப்படையில் நம்ம கொடுக்கக்கூடிய விஷயத்தில் பெற்றோர் அதான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், அறிவை நாம் சொல்லலை, ப்ராக்டிக்கலான எங்களது தர்பியாதான் அந்த குழந்தையை உருவாக்கும். இன்னும் சொல்ல போனால் சில இந்த குழந்தையோட சம்பந்தப்படாத சில விஷயங்கள் இருக்கு, நான் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசிக்க நினைக்கிறேன். சம்பந்தப்படாத விஷயங்களையும் குழந்தை படிக்கிறது, சம்பந்தப்படாத விஷயம் இருக்குதே அவைகளையும் குழந்தை படிக்கிறது. நீங்க எந்த விஷயங்கள் அந்த குழந்தைகளுக்கு முன்னால பேசக்கூடாதோ அவைகளை பேசினால் இந்த வயசுல அதை பேசலாம்னு அந்த குழந்தை நினைக்குது, இந்த வயசுல அதை நம்ம பேசலாம் என்று குழந்தை நினைக்கிறது. அதாவது அந்த குழந்தை என்பது நீங்கள் தான், அவ்வளவுதான். நீங்க எப்படி என்ன மாதிரி எந்த அமைப்பு எது எல்லாம் செய்றீங்களோ அத்தனை அந்த குழந்தைகிட்ட பிரதிபலிக்கும். இது முதலாவது அம்சம் சகோதரர்களே, நாம் உணர்ந்திருக்க வேண்டிய ஆள் மனதில் பதிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சங்களில் உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, குழந்தைக்கு கொடுக்கிற நேரத்தில் மார்க்க அறிவு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் நம்ம இருக்கிறோம். ஆனால் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒரு கவலைக்கிடமான விஷயம் என்னன்னு சொன்னால், அவன் வெஸ்டர்ன் உலகத்தில் இருந்தாலும் அமெரிக்காவில் இருந்தாலும் யூகேல இருந்தாலும் இங்கிலீஷ் தான் படிக்கிறான், அரபு நாட்டில் இருந்தாலும் இங்கிலீஷ் தான் படிக்கிறான், சரியா? எங்கே இருந்தாலும் அவன் எதை படிக்கிறான், இங்கிலீஷ் தான் படிக்கிறான். அரபு நாட்டிலேயே இருந்தாலும் சரி, அரபு நாட்டில் இருந்தாலும் அவன் படிக்க போகிறது இங்கிலீஷ் தான், அங்கே வெஸ்டர்ன் வேர்ல்டில் இருந்தாலும் அங்கே படிக்க போகிறது என்னது இங்கிலீஷ் தான். ஆனால் அரபு நாடுகளில் இருந்து கொண்டு அரபுன்னு கேட்டால் சிம்பிளாக ஒரு விளக்கம் சொல்லுவாங்க, இங்கே அந்த சூழல் வாய்ப்பு இல்லையே அப்படி என்றுவாங்க. ஆனால் இங்கிலீஷுக்கான சூழலை ஏபிசிடி தெரியாத பெற்றோர்களும் வீட்டில் உண்டாக்கிடுறாங்க. இங்கிலீஷுக்கான சூழல் அது தெரியாது, ஆனால் 5-10 வருஷத்தில் பார்த்தா பெற்றோர்கள் பிள்ளைகளால் இங்கிலீஷ் படிச்சுக்கிறாங்க, எப்படி படிச்சாங்க அது? அப்ப என்ன கேக்குற, உலகத்திலேயே மிக பிரதானமான அம்சம் ஆர்வம். மிக பிரதானமான அம்சம் ஆர்வம். ஆர்வமும் ஆசையும் வந்து விட்டா அல்லாஹ் சபீல என்ன செய்வான்? அதுக்குரிய அல்லதீன ஜாஹதுஃபீனா லநஹ்தி அன்னஹும் சுபுலனா, எங்கெல்லாம் யார் முயற்சி எடுக்கிறார்களோ அவர்களுக்கு எமது பாதைகளை திறந்து காட்டுவோம். நம்ம ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், குழந்தைகளுக்கு நாம் கல்வி கொடுக்கிற விஷயத்தில் அரபு மொழியை கொடுப்பதனால என்ன லாபம் தெரியுமா? அதை முதலாக தெரிஞ்சுக்கிறோம். அவனது வாழ்க்கையில அவன் பல விஷயங்களுக்கு கைட் எடுக்க வேண்டியிருக்கும், வழிகாட்டல் எடுக்க வேண்டியிருக்கும். அது உலக ரீதியாக நம்ம கொடுத்துடுறோம். உலகத்தில் என்னென்ன வழிகாட்டலாம் அவன் படிச்சுட்டான் அதெல்லாம் எடுத்துக்கொள்வான். ஆனால் மார்க்க ரீதியாக அந்த குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனை, அவன் திருமணம் முடிச்சு வாழ்றது, அதான் மிக பிரதானமான ஒரு அம்சம். அதாவது திருமணம் முடித்து வாழ்கிற நேரம், தாய் தந்தையோடு இருக்கிற நேரம், சமூக பிரச்சனைகளை சந்திக்கிற நேரம், அவன் வியாபாரத்தை சந்திக்கிற நேரம், ஹராம் ஹலால் இந்த ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அவன் தீர்வெடுப்பதற்கான முதல் அறிவே அது மார்க்க அறிவு. மார்க்க அறிவுக்கு அவர் உலகத்தில் எல்லோரும் தன்னை சார்ந்திருக்க முடியாது, படித்தவர்கிட்ட தான் போக வேண்டியிருக்கும். ஆனால் தன் பிள்ளை மார்க்க அறிவு விஷயத்தில் இன்னொருத்தர போக வேண்டிய தேவை இருக்கக்கூடாது. அவனே படிச்சு இது கூடும், தண்ட வாழ்க்கைக்கு போதுமான அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சாரகராக ஐக்கிய தேவலாம், இது கூடும் இது கூடாது, இது ஹலால் இது ஹராம், இது வந்து விரும்பத்தக்கது, இது நம்ம விடுறதான் சரி, இப்படி இருந்தால் குடும்பத்தில் அது பிரச்சனை, இது இஸ்லாம் அனுமதிக்கல என்பதை தானே முடிவெடுக்கின்ற அளவுக்குள்ள ஒரு ஊடகம் தான் அரபு மொழி என்பது. இரண்டாவது என்ன? குர்ஆன். குர்ஆனை அழகான முறையில் ஓதி அதில் என்ன கருத்து சொல்லப்படுகிறது என்று விளங்கக்கூடிய ஒரு இடம். ஏன் தெரியுமா? உங்களோட குழந்தையோட எதிர்காலத்தில் படிப்பும் தொழிலும் மட்டும் சம்பந்தப்பட போகிறது இல்லை, அவனுடைய எல்லா விஷயங்களையும் செல்வாக்கு செலுத்த போகிறது அவனது குடும்ப வாழ்க்கை. அவனது குடும்ப வாழ்க்கை அதில் செல்வாக்கு செலுத்த போகிறது. இந்த குடும்ப வாழ்க்கையில் அவன் விரக்தி அடைகின்ற நேரங்கள், அவனுக்கு பிரச்சனை வருகின்ற நேரங்கள், சட்ட ரீதியான சிக்கல்கள் வருகின்ற நேரங்கள், ஒவ்வொன்றிலையும் அவன் எல்லார்ட்டையும் போய் சொல்லி ஆறுதல் கேட்டு உற்சாகம் பெற முடியாது. அதுக்கு மிகப்பெரிய உற்சாகத்துக்கான ஒரு திறவுகளாக இருக்க போது அல் குர்ஆன், மார்க்கம். அவன் அது கருத்து விளங்கி ஓதக்கூடிய ஒரு பண்பாட்டில் இருந்தான்னு வைங்களேன், அந்த மாதிரி ஒரு பண்பாட்டில் இருந்தவனாக இருந்தா உடனே என்ன நடக்கும்? அந்த ஆர்வம் அவனை தூண்டும், அவனே இயல்பாக அவனை மாற்றிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவது அம்சமாக பிள்ளைகளுக்கு நாங்கள் இந்த நாட்டிலே இருந்து கொடுக்கக்கூடிய அறிவில் ஒன்றாக குர்ஆனுடைய ஹதீஸுடைய விஷயங்களை அவனே புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பில் இந்த வயதிலிருந்து அந்த மொழியை கொடுத்த முடிவீங்களே. இந்த வயதில் நீங்கள் 10 மொழியை ஒன்றாக சேர்த்து கொடுத்தா அந்த புள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை. எத்தனை மொழியை நீங்கள் கொடுத்தாலும் இந்த வயதில் கொடுக்குற அவனுக்கு ஒரு சான்ஸும் தான். இந்த வயதில் நீங்கள் கொடுக்குறீங்களே ஒரு 6 மொழி, அவன் பெரிதாகினவள எனக்கு 6 மொழி தெரியும்னு சொல்கிறான் வைங்களே, அப்போ படிக்கிறதை விட அந்த சிறிய வயதிலேயே அவன் வளர்ந்துட்டான் வைங்க, அவன் தனது தாய்மொழியான தமிழ் மொழியோடு சேர்த்து ஆங்கில மொழியை சேர்த்து அரபு மொழியையும் சேர்த்து இன்னொரு 2 மொழியையும் சேர்த்து அவன் படிச்சுட்டான் வைங்களே, அவனுக்கு அது சின்ன வயதில் நீங்கள் கொடுத்த பெரியோரு கிஃப்ட் அது. ஏன்னா அவன் 15-16 வயசுக்கு போகிறது 30 நாட்களில் படிக்கிற, 60 நாட்களில் படிக்கிறதெல்லாம் சும்மா வசனத்துக்கு தான் நல்லது, விளங்கிட்டா? அவ ஒரு மொழியே 30 நாட்கள்லாம் படிக்கலாம், பாடமாக்கிட்டு ஒப்பு வைக்கலாம், அவ்வளோதான். அப்போ ஒழுங்காக ஒருத்த படிக்கிறதா இருந்தால் அதுக்குரிய மாகோல் அமைந்து சூழல் அமைவதாக இருந்தால் அவனுக்கு ஒரு 2-3 வருடம் என்னது அந்த இடத்துல தேவை. அப்படி தேவைப்படுகிற நேரத்தில் இது நல்ல ஒரு சந்தர்ப்பம். இந்த இடத்துல பெரிய லெவல் என்ன எதை சொன்னாலும் பெரிய லெவலில் யோசிக்கிறது, அந்த இடத்துக்கு போக முடியாது, இந்த இடத்துக்கு போக முடியுமா இல்லையா, அதை முதலாவது கொஞ்சம் செய்தாலே போதுமா, நம்ம எவ்வளோ பெஸ்ட் லெவல் எங்களால் எவ்வளோ இயலுமோ அதை நம்ம செய்தால் போதுமானது, மற்றபடி அல்லாஹுத்தால் அதுக்கு என்னது தௌஃபிக் செய்ய போதுமானவன். அப்போ இரண்டாவது நீங்கள் என்ன நினைங்கன்னு சொன்னால், குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய இந்த கல்வியே நீங்கள் முழுமையாக அவர்களுக்கு கொடுத்தாலும் அந்த குழந்தை இதில் மட்டுமல்ல வாழப்போகிறது, அவனுடைய உணர்வுகளும் அவனது தைரியமும் அவனது தன்னம்பிக்கையும் தான் அவனை வாழ செய்யும். உணர்வு, தைரியம், தன்னம்பிக்கைகள் இவைகளுக்கு அச்சாணிய மார்க்க அறிவு தான். இதுல விரக்தி அடைந்தா எதுவுமே என்ன செய்ய வராது, சரி வராது. ஏன்னா மனிதன் வந்து உற்சாகமும் சோர்வு வருகிற நேரத்தில் அவனுக்கு உற்சாகம் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் இந்த தீன் மட்டும்தான், மார்க்கம் மட்டும்தான். ஏன் உலகத்தில் மற்றவன்ட்ட பிரச்சனைகள், எல்லா பிரச்சனைகளையும் மற்றவன்ட்ட சொல்ல முடியாது, எல்லா பிரச்சனைகளையும் மற்ற இடத்துல சொல்ல முடியாது, மார்க்க அறிவு அதுதான் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அவனுக்கு என்ன செய்ய ஊட்டும். அப்ப எனவே ஒரு குழந்தைக்கு நீங்கள் ஊட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறிவே தன்னம்பிக்கை, மிகப்பெரிய அறிவே தன்னம்பிக்கை தான். எந்த இடத்திலும் எனக்கு உலகத்தில் வாழ முடியும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை தான் அவனுக்கு ஊட்ட. நீங்கள் நினச்சி பாருங்க, உங்களோட படிப்பு உதவி செய்ய முடியாத இடங்கள் எல்லாம் உங்களோட தன்னம்பிக்கை உதவி செஞ்சிருக்கும். நீங்கள் நினச்சி பாருங்க, பல இடங்கள் நிறைய பேர் ஓலவல் வந்து படித்து முடிச்சிருப்பான், அப்போ 11 வருஷம் தானே படித்தான், அப்போ ஏன் நினைப்பேன் என்ன தெரியுமா, பேசாமல் விவசாயம் செய்வோம், பேசாமல் எங்கேயா ஒரு கடையில் போய் திணிப்போம். அவன் 11 வருஷம் தன்னம்பிக்கை கொடுக்கல பார்த்தீங்களா, 11 வருஷம் படித்தான் தானே, 11 வருடம் படித்த படிப்பு அவனுக்கு என்ன சொல்லுது தெரியுமா, இதை விட்டுருவோம் அப்படிதான் அது சொல்லுது. அப்போ 11 வருஷம் படிச்சுட்டோம் அப்படின்றது அந்த 11 வருஷம் படிப்பு என்ன செய்யலை, கொடுக்கலை. அப்போ மிக முக்கியம் எது தெரியுமா, தன்னம்பிக்கை தான். அதாவது பல்கலைக்கழகம் போய் தற்கொலை செய்யறவன் இருக்கிறானா இல்லையா, அங்க போய் இடையில விட்டுப்பட்டு வேற தொழில் போகணும்னு நினைக்கிறவன் இருக்கிறானா இல்லையா. அப்ப தன்னம்பிக்கை எந்த அறிவுல ஊட்டப்படுதோ நீங்களே உங்களோட வாழ்க்கையில உணர்ந்திருப்பாங்க. எத்தனையோ இடங்கள உங்களோட கல்வி உங்களை கைவிட்டு போயிருக்கும். உங்கள் பெற்றோருடைய தன்னம்பிக்கையும் உங்களுக்கு பக்கத்துல இருந்த நண்பருடைய அந்த ஆர்வமும் இன்னொத்தன் தந்த அந்த தைரியமும் தான் அவங்களை என்ன செஞ்சிருக்கும், கொண்டு போய் சேர்த்திருக்கும். எனவே குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய தன்னம்பிக்கை எங்கிருந்து ஏற்படும், இந்த தீனில் இருந்து தான் என்ன செய்யும் ஏற்படும், மார்க்க அறிவில் தான் ஏற்படும். அதுவும் எங்களுக்கு இப்படி ஒரு சூழல் அமைந்து நம்ம மார்க்க அறிவை கொடுக்கலன்னு. நிறைய பேர் இங்க இருந்து தொழாமைக்கிறாங்க நாட்டுக்கு போய் தொழுற ஐடியால, எப்படி நம்ம இங்க அவ்வளோ தொழ கிடைக்கல இன்ஷாலா நாட்டுக்கு போய் தொழில் நினைச்சிக்கிறேன். எல்லா நாடினா எங்கேயும் தொலை வாய்ப்பு இருக்குது, ஆனா இங்க இருந்தே உனக்கு தொழுகைக்கு லீவு டைமு தந்து நீ தொழலைன்னா நாட்டுக்கு போய் தொழ நினைக்கிறாங்களா. அப்ப இது என்னன்னு சொன்னா எப்படி என்ன, அந்த விடுமுறை நாள் வந்தா சுபவு தொழுவோம்ன்ற மாதிரி இந்த மாதிரியான சிந்தனை போக்கிருக்கே. சரி, நம்ம சந்தர்ப்பம் அல்லாஹ்வுத்தாலா தந்திருக்கிறான், இது எந்த நேரமும் அல்லாஹ் எங்களுக்கு வைப்பான் என்பது இல்லை. அதனால் முதலாவது எங்கள் குழந்தையுடைய தர்பியாவில் எமது பண்புகள் செல்வாக்கு செலுத்தட்டும் எமது வாழ்க்கை. இரண்டாவது, குழந்தைக்கு நம்ம எந்த எதை முக்கியத்துவம் என்று காட்டுகிறோமோ அது அவனுக்கு முக்கியத்துவம். நீங்க இதையே ஒரு 14 வருஷம் முக்கியத்துவம் காட்டிட்டு கொஞ்சம் மார்க்கவும் படினா அவனுக்கு முக்கியத்துவமா என்ன செய்யாது, படாது. இதை படிப்பிக்கிற நேரத்தில் இந்த பங்கை என்ன செய்யுங்க, கையில எடுங்க. படிப்பிக்கிறவனுக்கு மட்டும் பொறுப்பு கொடுக்கறதில்ல, நம்மளும் கையில எடுக்கணும். நம்மளும் கையில எடுத்து எதாக இருந்தாலும் முதலா குர்ஆன் ஓதிட்டு படிக்கவா, இதை பழக்குங்க. குர்ஆன் முதலா ஓது, அவனுக்கு உணர்த்துங்க, இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட். அப்படி சொல்லுங்க. சாதாரணமா உங்களுக்கு முடிஞ்ச இடங்கள்ல ஏதாவது ஒரு மொழி படிக்கிற நேரத்தில் அரபையும் சேர்த்து கொஞ்சம் படி, உங்களால் முடிஞ்ச படிப்புக்கு கொடுத்த முடிந்த வாய்ப்புகள் உள்ள இடங்கள் இருக்குது. இதான் நீ முதலா ஒரு சொல்ல படிச்சு கொடுங்க, ஒரு எழுத்த படிச்சு கொடுங்க. அப்படி மட்டும் நீங்கள் படித்து கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களோட கடமையை நீங்க முடிச்சிருங்க. உங்களோட எண்ணங்களுக்கு அல்லாஹு தாலா 20 வயதுக்கு பின்னால் கூட அவனுக்கு உதவி செய்வான். நீங்க கொஞ்சம் தான் படிச்சு கொடுத்துருப்பீங்க, ஆனால் நீங்க அந்த குழந்தைகளுக்கு வச்ச ஆர்வத்தின் காரணமாக புற உதவி செய்வாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, உங்கள் பெற்றோர்கள் உங்களை நல்லவர்களாக வளர்க்க நீங்களும் ஒரு ஆலிமாக வளர்க்கணும், உங்களுக்கும் மார்க்க அறிவு தெரிஞ்சிருக்கோம் நினைச்சிருப்பாங்க. அவங்களோட ஆர்வம் உண்மையாக இருந்ததுனால நீங்க பிற்காலத்தில் படிச்சிருப்பீங்க. நீங்க பிற்காலத்தில் 25 வயசுக்கு பிறகு படிச்சிருப்பீங்க, 30 வயசுக்கு பிறகு படிச்சிருப்பீங்க, ஆனால் அதுக்கு காரணம் அந்த பெற்றோர்களுடைய உண்மையான ஆர்வம். அதனால நீங்க முழுமையாக நீங்க தான் படிச்சு கொடுக்கணும் இல்லை, நீங்க உண்மையாக படித்து கொடுத்தால் போதுமானது. அல்லாதுக்குரிய சந்தர்ப்பத்தில் என்ன செஞ்சிருவான், அதை கொண்டு வந்து சேர்த்து விடுவான். ஆக அன்புள்ள சகோதரர்களே, எல்லாவற்றையும் விட மிக பிரதானமானது குழந்தைகளுக்கு எவ்வளவு ஆர்வமாக சொல்லிக் கொடுக்கிறோமோ அதை விட நம்ம துவா கேட்பது. ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன் வ ஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. அப்ப என்ன, குழந்தைகளுக்காக நிறைய துவா கேட்கணும். குழந்தைகளுக்காக என்னது, அதாவது எனக்கு வந்து நல்ல ஒரு துர்ரியத்தை தா, நல்ல குழந்தைகளை தா, நல்ல அவுலாதுகளை தா, இப்படியான வார்த்தைகள் எங்களோட துவாக்கல நிறைய கலந்திருக்கும். இதுதான் எங்களோட பிரதானமான துவா என்ன செய்யணும் இருந்து என்று சொன்னால், உங்களால் முடியாது விட்டாலும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த இடத்துல என்ன செய்வான், அவன் குழந்தைகளை உங்கள் மரணத்துக்கு முன்னால் அவங்களோட கண் முன்னால் அல்லாஹ் கொண்டு வந்து காட்டுவான். நீ நினைச்சதை நான் என்ன செஞ்சுக்கிறேன் உன்னை எண்ணம் தான் மிக முக்கியம். என்னமல்ல அமாலு பின்னியாத். ஆக அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு ரபுல் ஆலமீன் எம் அனைவரது வாழ்க்கையிலும் சிறந்த தௌஃபீக்கை செய்து எமது குழந்தைகளை நாம் எப்படி நல்லவர்களாக அவர்களை எதிர்பார்க்கிறோமோ அதுபோன்ற குழந்தைகளாக வாழ வைக்க போதுமானவன்.
வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.